Shall we turn to the book of Revelation?
நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திற்கு திருப்பலாம்.
Chapter 11.
அதுடைய 11வது அதிகாரம்.
Verse 1 and 2 we will read.
அதனுடைய முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அழகுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 நாளளவும் மிதிப்பார்கள், மாதம் அளவும் மிதிப்பார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதிப்பாராக.
Let us thank God for giving us one more day to come and sit in His presence to study the God's Word.
நாம் தேவனுடைய வசனத்தை இன்னொரு முறை கூட அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து படிக்கும்படி தேவன் தந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனை துதிப்போம்.
Yesterday I gave a lot of homework. I hope you might have done some of the homeworks.
நேற்று உங்களுக்கு நிறைய வீட்டு பாடம் கொடுத்திருந்தேன். நீங்கள் அதில் சிலவற்றை பண்ணியிருப்பீர்கள் நம்புகிறேன்.
You might have started reading the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை வாசிக்கவாவது ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
And we have completed almost chapter 9 after half completed.
நான் 9வது அதிகாரத்தினுடைய மையப்பகுதி வரைக்கும் இதுவரை முடித்திருக்கிறோம்.
Now briefly what are the things we studied, there's a thing about it.
நாம் சுருக்கமாக இதுவரை படித்த காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம்.
As I told you, the book of Revelation is divided into 3 portions.
நான் ஏற்கனவே சொன்னதை போல வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 3 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Chapter 1 speaks about the glory of Lord Jesus Christ.
முதலாவது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து சொல்கிறது.
So John is writing down the glories of Lord Jesus Christ as he saw in the island of Patmos.
யோவான் அங்கே பத்மத்துவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தான் கண்ட விதமாக எழுதி தந்திருக்கிறார்.
And the second chapter 2 and 3 we read about the churches and the spiritual state of the 7 churches of Asia Minor.
இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களிலே ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
So that the prophetically that speaks about the whole church spirit.
தீர்க்க தரிசன ரீதியாக முழுவதுமாக சபைகளை குறித்து பேசுகிறது.
And we know that at the end of chapter 3 the church period will come to an end.
கடைசியாக 3வது அதிகாரத்தின் முடிவிலே சபையின் காலம் முடிவுக்கு வருகிறதையும் குறித்து நாம் படித்தோம்.
And the rapture of the church will take place.
சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறும்.
In the book of Revelation we don't read about the rapture.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திலே சபை எடுத்துக்கொள்ளுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறதில்லை.
But other passage of the New Testament very clearly teaches about that.
ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய மற்ற பகுதிகள் நமக்கு அதை தெளிவாய் போதிக்கிறது.
But from chapter 4 onwards.
4வது அதிகாரத்திலிருந்து.
After the church period what will happen?
சபையின் காலம் முடிந்த பிறகு என்ன நடக்கும்?
We know from the book of Daniel.
தானியேலின் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம்.
One more week is left for the nation of Israel.
அங்கே இஸ்ரேல் தேசத்தாருக்கு இன்னொரு வாரம் பகுதி இருக்கிறது.
That means one week means 7 years.
அங்கே ஒரு ஒரு வாரம் என்றால் அதனுடைய அர்த்தம் 7 வருஷங்கள்.
So these 7 years of the nation of Israel for the redemption of the nation of Israel.
அந்த 7 வருஷங்கள் இஸ்ரேல் தேசத்தாருடைய மீட்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது.
So that 7 years is generally referred as the tribulation period.
பொதுவாக அந்த 7 வருடங்களை உபத்திரவ காலம் என்று நாம் சொல்கிறோம்.
So that is mainly meant for the nation of Israel.
அது முக்கியமாக இஸ்ரேல் தேசத்தாருக்குரிய வருஷங்கள்.
So God's dealing with the nation of Israel he starts from chapter 4.
அங்க இஸ்ரேல் தேசத்தாரோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற அந்த செயல்பாடு 4வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.
All the things are future events.
அதிலிருந்து சொல்லப்பட்ட எல்லாமே வருங்காலத்துக்குரியவைகள்.
We have seen the introduction of that period.
அந்த காலத்தினுடைய முகவரியை நாம் பார்த்தோம்.
Chapter 4.
4வது அதிகாரம்.
There we see the picture of heaven.
அங்கே பரலோகத்தின் காட்சியை நாம் பார்க்கிறோம்.
The worship is going on in heaven.
பரலோகத்தில் ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது.
Why the people are worshiping in heaven?
எதற்காக பரலோகத்தில் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள்?
The reason for the worship.
அங்கே ஆராதனைக்கான காரணம்.
The God is the creator.
அங்கே சிருஷ்டி தேவனாகிய கர்த்தரே சிருஷ்டிகர்.
He has created everything.
அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர்.
For his pleasure he has created.
அவருடைய பிரியத்திற்கென்று எல்லாவற்றையும் உண்டாக்கினார்.
We see the claim of God upon the heavens and the earth.
அங்கே வானத்தின் மேலும் பூமியின் மேலும் தேவனுடைய அதிகாரம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம்.
In chapter 5.
5வது அதிகாரத்தில்.
We see again the worship in heaven.
மறுபடியும் பரலோகத்திலே ஆராதனையை பார்க்கிறோம்.
But there the worship is because he is the redeemer.
அங்கே ஆராதனைக்கான காரணம் அவர் மீட்பராய் இருக்கிறதுனால்.
And we are seeing the importance of the scroll in chapter 5.
அங்கே 5வது அதிகாரத்திலே அந்த புத்தக சுருளினுடைய முக்கியத்துவத்தையும் பார்க்கிறோம்.
And what is the scroll means?
அந்த புத்தக சுருளினுடைய அர்த்தம் என்ன?
It means the title deed of the earth we see there.
அங்கே சர்வலோக பாதாளத்தினுடைய முத்திரை பொருள் அங்கே அவருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியானது தேவனுக்கு சொந்தமா இருக்கிறது. அது அவருடைய சொத்தா இருக்கிறது.
Nobody else can come and take it.
அதை வேற யாருமே வந்து எடுத்துக்கொள்ள முடியாது.
And the Lord Jesus Christ, the Son of God, is coming to possess the earth.
அங்கே தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சொந்தமாக்கிக் கொள்ள மறுபடியும் வருகிறார்.
But what is the problem now?
ஆனால் இப்போ பிரச்சனை என்ன?
The problem is that the earth at present is occupied by Satan, an illegal occupant.
இந்த உலகமானது தற்காலிகமாக சாத்தானாலும் அவனுடைய சகாக்களாலும் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
Before Jesus Christ possessing it,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு முன்னதாக,
and the illegal occupant has to be removed.
அங்கே தவறாக அதை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் நீக்கப்பட வேண்டும்.
See, the illegal occupant will not go easily.
அதனாலே ஆனால் தவறாக அதை பிடித்துக் கொண்டவன் எளிதாக போக மாட்டான்.
The Satan is an illegal occupant.
அங்கே சாத்தான் ஒரு தவறாக பிடித்துக் கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான்.
He always says the earth is belongs to him.
அவன் எப்பொழுதும் உலகம் தனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
And we know that he is very active upon the earth.
அவன் இந்த உலகத்தில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம்.
So before the Lord Jesus Christ establishing his kingdom upon the earth,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு முன்னதாக,
he has to remove Satan.
அவர் சாத்தானை நீக்கியாக வேண்டும்.
And so the three series of judgment is coming upon him.
அதனாலே அவன் மேலே மூன்று படிகளான நியாய தீர்ப்பு வருகிறது.
The three series of judgment upon Satan.
அங்கே சாத்தான் மேல் முப்படியான நியாய தீர்ப்பு வருகிறது.
And those who are associated with him.
அதெல்லாம் அவனுக்கு அவனோடு கூட தொடர்புடையது.
We see that, we have seen yesterday that thing.
நாம் அந்த காரியங்களை நேற்றைக்கு சிந்தித்தோம்.
What are the three judgments?
அந்த முப்படியான நியாய தீர்ப்புகள் என்ன?
Number 1,
முதலாவது,
the seal judgment,
அந்த முத்திரையினுடைய ஆக்கினை தீர்ப்பு.
The 7 seal judgments we see,
அந்த 7 முத்திரைகள் மூலமாய் வருகிற ஆக்கினை பார்க்கிறோம்.
The 2nd,
இரண்டாவது,
the 7 trumpet judgment,
அந்த 7 எக்காலங்களின் மூலமாய் வருகிற ஆக்கினை.
So we have seen the trumpet judgment,
நாம் அந்த எக்காலத்தின் மூலமாய் வருகிற ஆக்கினை பார்த்தோம்.
And 5 of that we have completed,
நாம் இதுவரை அதில் 5 எக்காலங்கள் வரைக்கும் முடித்திருக்கிறோம்.
Chapter 8 and 9 we read about the trumpet judgment,
அங்க 8 9 அதிகாரங்களிலே அந்த எக்காலத்தின் மூலமாய்
முடிவில்லாத
அந்த குழி திறக்கப்பட்டது.
And from the bottomless pit,
அந்த முடிவில்லாத குழியிலிருந்து
the smoke is coming out.
புகை எழும்புகிறது.
See, you might have heard about the fisherman went for fishing.
ஒரு மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்க போன இந்த காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
You heard about the story?
அந்த கதையை கேட்டிருக்கீங்களா?
And when he fished, he got a pot.
அவன் மீன் பிடித்த போது அவனுக்கு ஒரு பானை கிடைத்தது.
And he was thought that some treasure will be there inside the pot.
அந்த பானைக்குள்ள ஏதாவது பொக்கிஷம் இருக்கும் என்று அவன் நினைத்தான்.
Is a story, well-known story, you might have heard about it.
அதிகமாக தெரிந்த கதை நீங்கள் கேட்டிருக்கலாம்.
So he eagerly opened the pot.
அதை ரொம்ப ஆவலாக அந்த பானையை திறந்தான்.
So when he opened the pot, what happened?
அதை திறந்த போது என்ன நடந்தது?
The whole smoke is coming out.
அதிலிருந்து புகை வருகிறது.
And so much of smoke is coming out of the pot.
அந்த பானையிலிருந்து நிறைய புகை வருகிறது.
And when he looked at that,
அந்த புகையை அவன் பார்த்தபோது,
he saw a giant.
அங்கே ஒரு பெரிய பூதத்தை பார்த்தான்.
And the giant said, I'm going to eat you now.
அப்பொழுது அந்த பூதம் சொன்னது, நான் உன்னை சாப்பிட போகிறேன்.
And the fisherman was surprised.
அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு ஆச்சரியமானது.
And he said, oh, I'm going to eat you now.
நான் இப்பொழுது உன்னை சாப்பிட போறேன்னு சொன்னபோது,
but before eating, you tell me what is your last wish.
அப்பொழுது அந்த உன்னை சாப்பிடறதுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டது.
So whenever I read chapter 9, the first portions, I remember that story.
இந்த 9வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கதை நினைவில் வருகிறது.
The smoke is coming out.
அது அங்கே புகை எழும்புகிறது.
And from the smoke, Apollon is coming.
முடிவில்லாத குழியிலிருந்து புகை எழும்புகிறது. அதோடு கூட சாத்தானுடைய சேனைகளும் எழும்புகிறது. அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு வந்த பூதத்தை போல.
சோ the giant said, what is your last wish?
And the boodam avanadathil unoda kadaisi aasa enna endu ketathu.
And the fisherman was very wise man.
And the meen pudikiravan romba buddhisali.
He said, how you are so big, you are how you were here inside this boat.
Nee ivlo perusa irukra, eppadi indha chinna paane ulla irundha?
And I want to see that.
Na adha paakanum appdin sonna.
Then he said it is easy.
Appo andha poodan sonnadhu adhu romba elidhu.
Again he became smoke and went inside the port.
Avan thirumbi pogaiyaga mari andha paanai ulla pona.
And the fisherman was so wise.
Andha meen pidikira romba buddhisaaliya irundha.
He took the lid and closed it.
Avan moodi edutha andha paanai appdi adachu vechidan.
And he remained there.
Avan appdi irundhadu.
Same God is doing here the same thing.
Adhe dhaan inge devanum kuda seigiraar.
The smoke is coming out.
Ange pugai elumbugirathu.
And inside the smoke so much of locust is there.
Ange andha pugaiyin ulle neriya vettikulgal irukkirathu. தேவன் சொன்னார்
you can trouble 5 months
நீ 5 மாதம் அளவும் துன்பப்படுத்தலாம்
and extreme pain people were experiencing
அங்க ஜனங்கள் அதிகமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள்
and after 5 months
5 மாதத்திற்கு பிறகு
they went back into the bottomless pit
அவர்கள் மறுபடியும் அந்த குழிக்குள்ளே போனது
they are bottomless pit they are down itself
இப்பொழுதே அந்த குழிக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள்
and god is going to release them
ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவர்களை விடுவிக்க போகிறார்
and the whole world will suffer because of that
அவர்கள் நிமித்தமாக சர்வ லோகமும் அங்க பாடு அனுபவிக்கும்
and it is understood that
ஒரு காரியம் அதுல இருந்து விளங்குகிறது
and they will cause a nervous disorder
அவைகள் நரம்பு சம்பந்தமான வியாதியை உண்டாக்கும்
and extreme pain they are suffering
அங்கே அதிகமான வேதனை உண்டாக்கும்
and mental agony they will have
அவர்களுக்கு மனரீதியான பாடு உண்டாகும்
so psychological and nervous disorder they will suffer
மனோரீதியாகவும் நரம்பு ரீதியாகவும் அவர்களுக்கு பாடுகள் உண்டாகும்
and they will try to die
அவர்கள் மரிக்கும்படி முயற்சி செய்வார்கள்
but death will depart from them
ஆனால் மரணம் அவர்களை விட்டு நீங்கி போகும்
such a painful experience the world is going to experience
உலகமானது அத்தனை கொடிதான வேதனையை அனுபவிக்க போகிறது
and it is only those who got the mark of the beast they will suffer
அங்க அந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்கள் மட்டுமே இவ்விதமாய் பாடுபடுவார்கள்
those who are joining with antichrist they will suffer
அந்திகிறிஸ்துவோடு கூட சேருகிறவர்கள் இப்படியாய் பாடுபடுவார்கள்
that is what it is mentioned in chapter 9
அதைதான் நாம் 9வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
that is the fifth seal
அதுதான் 5வது
அப்பொழுது
தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளில் இருந்தும் ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபிராத் எனும் பெரிய நதியின் அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல
கேட்டேன்
15வது கூட நாம் வாசிக்கலாம் அப்பொழுது மனுஷர்கள் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள்
Yeah, here we see that the sixth trumpet was blown.
இங்க ஆறாவது காலம் ஊதப்படுகிறதை பார்க்கிறோம்.
And we see the river Euphrates is dried up.
அங்க ஐப்ராத் நதி வற்றி போகிறதை பார்க்கிறோம்.
That is what we understand.
அதைதான் நாம் அதிலிருந்து அறிகிறோம்.
And from the dried up the river Euphrates,
அந்த காய்ந்து போன ஐப்ராத் நதியிலிருந்து
a great army movement is taking place.
அங்க பெரிய ஒரு போர் கூட்டம் கிளம்பி வருகிறது.
And what is the number of the army?
அந்த போர் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை என்ன?
Verse 16 you read the number.
16வது அதிகாரத்தில் அந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம்
200 மில்லியன் ஆர்மி He is coming.
20 கோடியான தொகை அந்த ராணுவத்தினுடைய தொகையா இருந்தது.
So you see the in the river Euphrates.
அங்க ஐப்ராத் நதியிலே
200 million army is moving.
அங்க 20 கோடி தொகையுள்ள ஒரு போர் படை போகிறது.
If you want to know more about them.
அதை அவர்களை குறித்து அதிகமாக அறிய விரும்பினால்
you have to come to chapter 16.
16வது அதிகாரத்துக்கு நாம் திருப்ப வேண்டும்.
வெளிப்படுத்தின
விசேஷம் 16வது அதிகாரம்.
Verse 12.
அதனுடைய 12வது வசனம். ஆறாம் தூதன் தன் கவசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் நதி கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்களும் வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
These armies are coming from the east.
இந்த போர் கூட்டமானது கிழக்கில் இருந்து வருகிறது.
So we see have 200 million army is coming from the eastern kingdoms.
இங்கே கிழக்கு தேசங்களிலிருந்து கிழக்கு ராஜ்யங்களிலிருந்து 20 கோடியான போர் படை வருகிறது.
Let me ask you which country is having this river Euphrates?
எந்த தேசத்துல இந்த ஐப்ராத் நதி இருக்கிறது என்று உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்.
Which river, which country is this?
எந்த தேசத்துல ஐப்ராத் நதி ஓடுகிறது?
Some say Iran, some say Iraq, which is correct?
ஒரு சிலர் ஈரான் சொல்கிறார்கள் ஒரு சிலர் ஈராக் சொல்கிறார்கள் எது கரெக்ட்?
ஈராக்
ஈராக்ல ஓடுகிறது.
Or the Saddam Hussein, you know, his country. That is the best one to remember.
சதாம் ஹுசைன் தெரியும்ல அவன் இருந்த அந்த நாடு.
So the Euphrates is in the land of Iraq.
அங்க ஐப்ராத் நதியானது ஈராக் தேசத்துல இருக்குது.
Now Iraq is going to be a center of the final conflict.
அங்க இந்த ஈராக் தான் கடைசியாக வரப்போகிற யுத்தத்தினுடைய மைய இடமா இருக்க போகிறது.
Bible says.
வேதாகமம் சொல்கிறது.
If you read chapter 16 and chapter 9 together.
16வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 16ஐயும் 9வது அதிகாரம் அதிகாரங்களையும் சேர்த்து படித்தால்
he speaks about the final world war
அங்கே கடைசியான உலக யுத்தத்தை குறித்து சொல்கிறது
in the final world war
கடைசியான உலக யுத்தத்தில்
the armies from all the corners of the earth will come
உலகத்தின் சகல மூலையிலிருந்தும் போர்ப்படைகள் ஒன்றாய் சேர்ந்து வரும்
from the east
கிழக்கிலிருந்து
from the west
மேற்கிலிருந்து
and north
வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும்
all will come to Jerusalem
இவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு கூடி வருவார்கள்
we have a lot of references in the bible about the final world war
அந்த கடைசி உலக யுத்தத்தை குறித்து வேதாகமத்தில் அநேக வசன குறிப்புகள் நமக்கு உண்டு
I don't have time to explain that
அதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை
this is one of the passages speaks about the final world war
இந்த பகுதியானது கடைசி உலக யுத்தத்தை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது
the bible says
வேதாகமம் சொல்கிறது
in the final world war
அந்த கடைசி உலக யுத்தத்தில்
the countries of the east
கிழக்கு தேசத்தின் ராஜ்யங்கள்
which are the countries of the east
கிழக்கு ராஜ்யங்கள் தேசங்கள் எல்லாம் என்ன
இந்தியா and even China
சீனாவும் கூட
or Japan
ஜப்பானும் கூட
or some that countries are called as the countries of the east
இந்த தேசங்கள் எல்லாம் கிழக்கு தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது
so we can definitely say India and China
நமக்கு தீர்க்கமாக சொல்ல முடியும் இந்தியாவும் சைனாவும் அதிலே அடக்கம்
that is in the final world war
அப்படியானால் கடைசி உலக யுத்தத்தில்
India and China is going to play a major role
அங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு இருக்க போகிறது
what they are going to do
அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்
they are going to send 200 million soldiers
அவர்கள் 20 கோடி ஆயிருக்கிற போர் படையை அனுப்ப போகிறார்கள்
see when the bible was writing the book of revelation
வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷமானது எழுதப்படுகிற போது
the whole population of the world was not 200 billion
அந்த சர்வ லோகத்தினுடைய மொத்த தொகையே 20 கோடி இருந்திருக்காது
but here the army itself is 200 million
ஆனால் இங்கே அந்த போர் படையின் தொகை மட்டுமே 20 கோடி ஆயிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு
the america the chinese prime minister
சீன பிரதமர்
he never read the bible but he said like this
அவர் வேதாகமத்தை வாசித்ததே இல்லை ஆனால் இப்படி சொன்னார்
the army of china is so equipped
அங்கே சீன போர்படையானது அதிக தகுதியுடையதா இருக்கிறது
at any moment china is capable of sending 200 million soldiers for a war
எந்த ஒரு கொடுக்கப்பட்ட எந்த நேரத்திலும் சீனா 20 கோடி தொகையுள்ள போர்படை அனுப்ப தயாரா இருக்கிறது என்று சொல்றது
so surprising statement
அங்கே மிக ஆச்சரியமான ஒரு சொல்
that means we see that the china is ready with the army to send for a war
அங்கே ஒரு யுத்தத்துக்கு அனுப்புவதற்கு ஆயத்தமுள்ள ஒரு படை சீனாவிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும்
but bible says not only china king it is in plural that means india and china will include
ange inge vedaham solugirathu oru desamalla kilakku desangal endru solumbodhu adile pala desangal indiaum chinaum adile ulladangum
so they are sending the army
avigal thangalude por padai anuppugirargal
verse 17 we read about the description of the army
ange 17th vasanathile and the por padai eppadi pottad endru vilakkapadugirathai vasikkirom
see you should understand
oru karyam purindukolla vendum
this is written by john who lived in the first century
ange mudhal noochandile vaazhndha yovan moolamai idu ezhudappattathu
and after 2000 years now we are reading this one
ipozhudhu 2000 varshangalukku melaga ipozhudhu adai vaasikkirom
and he is writing which he saw about the final world war
ange kadaisi ulaga yuddhathai kurithu than kandadhai avar inge ezhudugirar
he had never seen aeroplane
avar or aeroplane paathadhe illai
he had never seen tanks or any missiles or nothing he had seen
ange thanks okay veerangigalayo illa andha maadhiri endha vidhamana por karuvigalaiyum avan paathadillai
so he never had any vision about the modern warfare
adinalae navina kala yuddha kalathai kurithu dhaan endha oru kaatchiyum avarku illai
so what he saw he was writing in his own language
avar paarthavathai thanudaiya sonda bhashayile avar ezhudugirar
you see when you read it you understand his confusion of writing
inge idai ezhudhu idai vaasikkumbodhu avar ezhudhumbodhu avarku undagira kulappathai naam purindukolla mudiyum
you verse 17 you read
17th vasanathai vaasiyungal
yeah I saw the horse in the vision
குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களையும் நான் கண்டேன் இது ஒரு யுத்தம் என்று அவருக்கு அறிந்து கொண்டார் அங்கே அவர் பார்த்தது எல்லாமே அந்த குதிரை என்று
சொன்னார்
காரணம் முதல் நூற்றாண்டுல யுத்தங்களுக்கு குதிரை தான் பயன்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு இப்படியா சொல்கிறார் அவர்கள் அவைகளின் அவர்கள் அக்கினி நீல நிறமும்
மார்கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள்
அதை தொடர்ந்து உள்ள வசனத்தை பாருங்கள்
the heads of the horses.
அங்க குதிரைகளுடைய தலைகள்.
He says heads of the horses.
அங்க குதிரைகளுடைய தலைகள் என்று சொல்கிறார்.
That is confusing, you know.
அதற்கு பிறகு அவருக்கு குழப்பம் உண்டாகிறது.
But like the heads of lions.
சிங்கங்களின் தலைகளை போல இருந்தது.
How it is possible?
அது எப்படி ஆகும்?
He first says it is like a horse.
முதல்ல அது குதிரை என்று சொல்கிறார்.
Then he is confused. It's like lion.
அதற்கு பிறகு கொஞ்சம் குழப்பமா இல்ல அது சிங்கம் மாதிரி இருக்குது.
That means he was just confused to describe what is the Esau.
காரணம் அவர் கண்டவற்றை விளக்கி சொல்வதற்கு அவருக்கு அநேக குழப்பம் ஏற்படுகிறது.
Because he is looking at the modern warfare.
காரணம் அவர் நவீன கால ஒரு யுத்த களத்தை காட்சியாய் பார்க்கிறார்.
And he is writing down.
அதை அவர் எழுதுகிறார்.
Then he says.
அதற்கு பிறகு சொல்கிறார்.
Then out of their mouth.
அவைகளுடைய வாய்களிலிருந்து
அக்கினியும்
புகையும் கந்தகமும் புறப்பட்டது. அவர் என்ன பார்த்தாரோ அதை எழுதுகிறார்.
Look at here the modern warfare you can see.
இங்க இருக்கிற நவீன கால யுத்த களத்தை இங்க பார்க்கலாம்.
Imagine this is written by John in the first century.
இது முதல் நூற்றாண்டிலே யோவான் எழுதப்பட்டது அதை நினைவில் வைக்க வேண்டும்.
When he was writing,
அவர் எழுதும் போது அவர் எதை பார்த்தாரோ அதை எழுதுகிறார்.
So he is not writing about a horse and lion.
இங்க அவர் குதிரையை குறித்தும் சிங்கத்தை குறித்தும் எழுதவில்லை.
Actually he was writing about the modern warfare.
அங்கே நவீன கால யுத்த களத்தை குறித்து அவர் எழுதுகிறார்.
The whole context is war.
அங்கே இங்கே இது சொல்லப்பட்ட நிகழ்ச்சி முழுவதும் யுத்தத்தை மையமாய் வைத்தது.
As I told you, there is no horse in the world which can produce fire, brimstone and fire smoke.
நான் ஏற்கனவே சொன்னதே போல உலகத்தில் அக்னியும் புகையும் கக்குகிற ஒரு குதிரை ஒன்று கிடையவே கிடையாது.
We know what is coming out of the modern warfare.
அங்கே நவீன கால யுத்த களத்தில் என்ன வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So the description is the final world war.
இங்கே அவர் சொல்லி இருக்கிற விளக்கங்கள் கடைசி உலக யுத்தத்தினுடைய காட்சி.
Because of these three things.
இந்த மூன்று காரியங்கள் நிமித்தமாய்
fire,
அக்னி,
smoke,
புகை,
brimstone,
கந்தகம்.
One third of the population will be destroyed.
பூமியில் மூன்றில் ஒரு பங்கான தொகை அழிக்கப்படும்.
Verse 18.
18th வசனம். அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் மூன்றினாலும் மனுஷர்கள் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள்.
Now India is so busy with the Agni missiles, isn't it?
இப்பொழுது இந்தியா தேசம் அக்னி ஏவுகணையிலே அதிக தீவிரமாய் வேலை செய்கிறார்கள்.
Lot of crores of rupees we are sending spending for Agni missiles.
அங்கே பல கோடி ரூபாய்களை அந்த அக்னி மிசைலுக்கு செலவிடுகிறோம்.
When I read, I feel that this is Agni missile.
நான் இதை வாசிக்கும் போதெல்லாம் இது ஒரு அக்னி மிசைல் தான் என்று நான் கண்டுகொள்வேன்.
Because the fire is coming out of it.
காரணம் அதிலிருந்து அக்னி எழும்புகிறது.
I am sure the Agni missiles is going to be used in the final world war by India.
அங்கே கண்டிப்பாக இந்தியாவின் மூலமாக இந்த அக்னி ஏவுகணைகள் கடைசி யுத்தத்திலே பயன்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன்.
Now we see that they are going to be used to kill the human being.
அவைகள் மனுஷரை கொல்ல பயன்படுத்தப்படும் என்று கூட நாம் வாசிக்கிறோம்.
One third of the humanity will be destroyed.
மனுஷர்கள் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்படுவார்கள்.
And if you read that, we see that yet they could not change the mind.
இதை வாசிக்கும் போது இதெல்லாம் நடந்தும் கூட மனுஷருடைய மனசிந்தை மாறுகிறது இல்லை என்று பார்க்கிறோம். அங்கே மனுஷனுடைய இருதயம் அதிகமாய் கடினப்பட்டு தேவனை தூஷிக்க
ஆரம்பிக்கிறான்.
20th வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை.
Those who remain, they never repented.
அங்கே மீதமாய் விடப்பட்டவர்கள் மனம் திரும்பவே இல்லை.
Sometimes we think that when the judgment comes, people will repent.
சில நேரம் நாம் இப்படியா நினைக்கிறோம், ஒரு இடத்துல ஆக்கினை தீர்ப்பு வரும்போது ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று.
Bible says.
ஆனால் வேதாகமம் சொல்கிறது.
When the judgment of God comes, the people never repent.
அங்கே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அங்கே உண்டான போது ஜனங்கள் மனம் திரும்பவில்லை.
The harder and harder, the heart is harder and harder.
அவருடைய இருதயம் இன்னும் அதிகமாய்
இன்னும்
அதிகமாய் துன்மார்க்கமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இங்கே கடைசி காலங்களில் காணப்பட போகிற ஐந்து பாவங்கள் இங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். முதலாவது, கடைசி காலங்களில் அங்கே விக்கிரக ஆராதனை அதிகரிக்கும்.
Man's knowledge is increasing.
அங்கே மனுஷனுடைய புத்தி அதிகரிக்கிறது.
But as the man's knowledge is increasing,
மனுஷனுடைய புத்தி அதிகரிக்கும் போது
the idol worship is increasing.
அதோடு சேர்ந்து விக்கிரக ஆராதனையும் அதிகரிக்கிறது.
See, here we see that even the rich man and the poor man, they are worshiping.
இங்கே ஐஸ்வர்யவானும் ஏழ்மையா இருக்கிறவனும் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள்.
Some are making of gold and silver.
சிலர் பொன்னையும் வெள்ளியையும் வைத்து உண்டாக்குகிறார்கள்.
Some are making out of stone and wood.
சிலர் கல்லையும் மரத்தையும் வைத்து உண்டாக்குகிறார்கள்.
All the rich and poor will worship idols.
அப்படியானால் ஏழை பணக்காரன் எல்லாவனும் அங்கே விக்கிரகத்தை வணங்குவான்.
And it is definitely referring to India. India is the country where the maximum idol worship is there.
இது கண்டிப்பாக இந்தியாவை குறிக்கிறது. காரணம் இந்திய தேசத்தில் தான் அதிகமான விக்கிரகங்கள் வணங்கப்படுகிறது.
So at the end time the idol worship is increasing.
அங்கே கடைசி காலங்களில் விக்கிரக ஆராதனை அதிகரிக்கிறது.
Am I right?
நான் சரி சொல்றது சரியா?
You look at the 10-15 years before and now.
அங்கே 10-15 வருஷத்துக்கு பின்னாலையும் இப்பவும் நீங்கள் ஒத்து பாருங்கள்.
Every day the idol worship is increasing.
ஒவ்வொரு நாளும் விக்கிரக ஆராதனை பெருகிக் கொண்டிருக்கிறது.
I'm coming from the city of Bombay.
நான் பாம்பேயில இருந்து வருகிறேன்.
There are so many idols in the city of Bombay.
அங்கே பாம்பே சிட்டில நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது.
And for the last especially Ganapati time it is very horrible thing.
அந்த கணபதி பூஜை போது அது ரொம்ப கடினமாக போகிறது.
And if I look into the last 15 years.
அங்கே கடைசி 15 வருஷங்களை பார்க்கும்போது
I can definitely say the idol Ganapati idol is increased about 10 to 20 times.
அங்கே கணபதி விக்கிரகமானது 10-20 மடங்காக இப்பொழுது பெருகி இருக்கிறதை கண்டிப்பாக நான் காண முடிகிறது.
Every individual is worshiping that nowadays.
அங்க ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு தனிநபரும் அந்த விக்கிரகத்தை வணங்குகிறார்கள்.
Man's intelligence is increased.
அங்க மனுஷனுடைய புத்தி அதிகரிக்கிறது.
Scientific knowledge is increased.
அவனுடைய அறிவியல் புத்தி அதிகரிக்கிறது.
They are becoming the worshippers of idols.
ஆனாலும் அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாய் போகிறார்கள்.
Bible says at the end time the idol worship is increasing.
வேதாமம் சொல்கிறது கடைசி காலங்களில் விக்கிரக ஆராதனைகள் பெருகும் என்று.
Now you look at the remaining four sins mentioned there.
இன்னும் தொடர்ந்து உள்ள மீதமான 4 பாவங்கள் சொல்லப்படுகிறது. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூன்யங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அங்கே கொலை பாதகம் அதிகரிக்கும். சூன்யங்கள் அதிகரிக்கும்.
What is sorcery?
சூன்யம் என்றால் என்ன?
It can be translated as a drug addiction. Drug addiction is increasing.
அதை நாம் இப்படியாக சொல்ல முடியும். மதுவுக்கு அடிமையாவது அதிகரிக்கும்.
The original word has a pharmacology. That's a pharma. That's actually what drug addiction it means.
இது பயன்படுத்தப்பட்ட அந்த மூல பாஷையிலே பார்மா மருத்துவ ரீதியான வார்த்தை அதிலே பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் ஏதோ ஒரு மருந்து பொருள் பயன்படுகிறது
என்று. You know all the witchcraft and all are increasing nowadays.
அங்க இந்த காலங்களில் நாம் இதெல்லாம் பார்க்கிறோம். சூன்யங்கள் மந்திரவாதங்கள் அதிகமாய் பெருகிறதை பார்க்கிறோம்.
Which book was the maximum selling book in this last century?
கடந்த நூற்றாண்டிலே அதிகமாய் விற்கப்பட்ட புத்தகம் எது?
Tell me.
சொல்லுங்க.
Which book was the best selling book in the world?
அங்க உலகத்திலேயே சிறப்பாக விற்கப்பட்ட புத்தகம் கடந்த நூற்றாண்டிலே எது?
ஹாரி பாட்டர். Everybody knows that.
எல்லாருக்குமே அது தெரியும்.
Why?
ஏன்?
Full of sorcery.
அது முழுவதும் மந்திரம்.
That is all speaking about witchcraft.
அதெல்லாம் சூன்யங்களை குறித்து சொல்கிறது.
So the people are so much influenced about the witchcraft.
அங்கே சூன்யங்கள் மந்திரங்களை குறித்து ஜனங்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள்.
And that is what the Bible says, the end time the witchcraft will increase.
அதைதான் வேதாமும் சொல்கிறது. கடைசி காலங்களில் சூன்யங்கள் பெருகும்.
Then we see about the fornication.
அதற்கு பிறகு வேசித்தனங்களை குறித்து வாசிக்கிறோம்.
This is the century which has seen the maximum immorality, sexual immorality.
இந்த நூற்றாண்டில் தான் அதிகமாக பாலியல் சன்மார்க்கமற்ற நிலை பெருகுகிறதை பார்க்கிறோம்.
The sexual immorality increases day by day.
பாலியல் சன்மார்க்கமற்ற நிலையானது அனுதினமும் வளர்ந்து கொண்டே போகிறது. கடைசியாக களவுகள்.
See, these are the five sins of the end time.
அங்கே கடைசி காலங்களிலே காணப்பட போகிற 5 பாவங்கள் இவைகள்.
And it is increasing day by day.
இது ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது.
Can you tell me one newspaper without these 5 sins?
இந்த 5 காரியங்கள் சொல்லப்படாத ஏதாவது ஒரு செய்தித்தாளை நீங்கள் சொல்ல முடியுமா?
You take every newspaper, you can see all these 5 sins there.
நீங்கள் எந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தாலும் அதிலே இந்த 5 காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும்.
Yes, that is what the Bible says.
அதைதான் வேதாமம் சொல்கிறது.
At the end time, all these sins are increasing.
கடைசி காலங்களில் இந்த பாவங்கள் எல்லாம் பெருகும்.
It is now increased and it is going to increase more and more.
இது இப்பொழுது பெருகி இருக்கிறது. இன்னும் அதிகமாக அது பெருகப் போகிறது.
So the God's judgment is going to fall upon this wicked world.
தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பானது இந்த துன்மார்க்க உலகத்தின் மேல் விழப்போகிறது.
What the Bible said so many years ago is really happening before our eyes.
அநேக வருஷங்களுக்கு முன்னதாக வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நம் கண்முன் நிறைவேறுகிறது.
But we believers,
ஆனால் விசுவாசிகளாகிய நாம்,
we need not to worry.
நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை.
God is in control.
நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவர்.
He will judge the wicked ones.
அவர் துன்மார்க்கரை ஆக்கினை தீர்ப்பார்.
And we are safe under his wings.
நாம் அவருடைய சட்டையின் கீழ் பத்திரமா இருக்கிறோம்.
And chapter 10,
10th அதிகாரம்,
after talking all the judgments,
அங்கே எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் குறித்து சொன்ன பிறகு,
and God is comforting John.
அங்கே யோவானை தேவன் ஆறுதல் படுத்துகிறார்.
Says that you need not to worry.
நீ கவலைப்பட வேண்டாம்.
I am the sovereign God.
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
I will regain what is lost.
நான் இழந்து போனதை திரும்ப எடுத்துக்கொள்வேன்.
The earth is mine.
இந்த பூமி எனக்குரியது.
And I will restore it back.
நான் அதை திரும்பவும் என்னோடு சேர்த்துக் கொள்வேன்.
But you have to wait little more time.
ஆனால் இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும்.
I will take care of my people.
நான் என்னுடைய ஜனங்களை பார்த்துக் கொள்வேன்.
And that concern consolation we see in chapter 10.
அந்த ஆறுதல் கொடுக்கிற செய்தியை தான் 10வது வாரத்திலே வாசிக்கிறோம்.
Now we read in chapter 10 about an angel.
இப்பொழுது 10வது வாரத்திலே ஒரு தேவதூதனை குறித்து வாசிக்கிறோம்.
We see about a mighty angel.
இங்க ஒரு வல்லமையுள்ள தூதன் வருகிறதை பார்க்கிறோம்.
Read chapter 10 verse 1.
அங்க 10வது வாரத்தின் முதல் வசனம் 1-2 வசனங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி சம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாகத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்திருந்தான்.
Yeah, here we see about a mighty angel.
இங்க ஒரு பலமுள்ள தூதனை குறித்து வாசிக்கிறோம்.
He is coming down from heaven.
அவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான்.
Now he has a cloth.
அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது.
And the cloth is cloud.
அவனுடைய வஸ்திரம் மேகமா இருக்கிறது.
And he has a rainbow.
அவனுக்கு அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருக்கிறது.
Upon his head.
அவனுடைய சிரசின் மேல்.
His face.
அவனுடைய முகம்.
Is shining like a sun.
சூரியனை போல பிரகாசிக்கிறது.
Now his feet.
அவனுடைய பாதங்கள்.
Is a pillars of fire.
அவர்கள் அக்கினி ஸ்தம்பங்களா இருக்கிறது. அவனுடைய ஒரு பாதம் பூமியின் மேலும் மறு பாதம் கடலின் மேலும் இருக்கிறது. வலது பாதம் சமுத்திரத்தின் மேலும் இடது பாதம் பூமியின் மேலும்
and the right feet on the sea.
வலது பாதம் சமுத்திரத்தின் மேலும்.
So he is holding a small book in his hand.
அவருடைய கரத்திலே ஒரு சிறிய புத்தகத்தை வைத்திருக்கிறான்.
And he is with a loud voice he is crying.
அவன் உரத்த சத்தமிட்டு இப்படியாய் சொல்கிறான்.
And his voice like the lion roaring.
அவருடைய சத்தம் சிங்கம் கர்ஜிக்கிறதை போல இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
Oh, what a mighty angel.
எவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமம் உள்ள தூதன்.
Who is this angel?
யார் இந்த தூதன்?
What he represents?
அவன் எதை காண்பிக்கிறான்?
He is a mighty angel.
அவன் ஒரு பலமுள்ள தூதன்.
And if we study carefully, if we understand it is not Lord Jesus Christ.
இதை நாம் கவனமாக படிக்கும்போது கண்டிப்பாக அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
He is another angel.
இது வேற ஒரு தூதன்.
But a very mighty angel.
ஆனால் பலமுள்ள தூதன்.
But you see his cloth is cloud.
அவனுடைய வஸ்திரம் மேகமா இருக்கிறது.
His head having a rainbow.
சிரசின் மேல் ஒரு வானவில் இருக்கிறது.
And there is a fire pillars of fire.
அவருடைய கால்கள் அக்கினி சம்பங்களா இருக்கிறது.
Look at all these phrases.
இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனமாய் பார்க்கும்போது
all these words we see in the Old Testament.
இந்த எல்லா வார்த்தைகளையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம்.
When we talk about rainbow.
அங்கே வானவில்லை பார்க்கும்போது
we remember what Noah.
நமக்கு நோவா நினைவில் வருகிறார்.
How God made a covenant with Noah.
எப்படி தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார்.
And he gave a rainbow and said I will not punish the earth anymore.
அவனுக்கு ஒரு வானவில்லை கொடுத்து நான் இனிமேலும் பூமியை இவ்விதமாய் தண்டிப்பதில்லை என்று சொன்னார்.
When we talk about the cloud.
அங்கே மேகத்தை சிந்திக்கும்போது
we remember about the people of Israel moving in the wilderness.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையிலே போகிற காட்சி நமக்கு சிந்திக்க வருகிறது.
So there was a cloud upon them.
அவர்கள் மேல் ஒரு மேகஸ்தம்பம் காணப்பட்டது.
And God was covering them and protecting them in the cloud.
அந்த மேகத்திலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்தினார்.
Then when you think about the pillar of fire.
அங்க அக்கினி ஸ்தம்பத்தை குறித்து வாசிக்கும் போது
again we think about the people of Israel.
மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய நினைவில் வருகிறார்கள்.
In the night they were protected by the pillar of fire.
அங்க ராத்திரியிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்தது.
So we see that how God was taking care of his people with all these things.
இந்த எல்லா காரியங்களை கொண்டும் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியாய் பாதுகாத்தார் என்பதை பார்க்கிறோம்.
So it shows that the God is going to protect his people in the midst of the wickedness.
இந்த எல்லா துன்மார்க்கத்தின் மத்தியிலும் தேவன் தம்முடையவர்களை பாதுகாக்க போகிறார் என்பதை அது காட்டுகிறது.
This angel is representing how God is taking care of his people.
இந்த தூதன் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியாய் பாதுகாக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறார்.
Now why his feet one is on the sea and the other one on the earth?
எதற்காக அவனுடைய பாதங்கள் ஒன்று சமுத்திரத்தின் மேலும் ஒன்று பூமியின் மேலும் இருக்கிறது?
See, when God told to Joshua.
அங்க யோசுவாவோடு தேவன் பேசின போது
go into the promised land.
நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போ.
And wherever your soul touches that land I will give to you.
உன்னுடைய பாதம் உன்னுடைய கால்கள் படுகிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார்.
That shows the feet on the earth and the sea shows that this is belong to God and he is going to possess it.
அங்கே அவருடைய கால் சமுத்திரத்திலும் பூமியிலும் இருக்கிறது என்று சொல்லும்போது இது அவருக்கு சொந்தமானது அவர் தன்னுடையதாக போகிறார் என்று அது காண்பிக்கிறது.
The mighty angel shows that
அங்கே பலமுள்ள தூதன் இந்த காரியத்தை விளக்குகிறார்.
It belongs to God.
இந்த பூமி தேவனுக்கு சொந்தமானது.
And God is going to claim it back to him.
தேவன் அதை திரும்பவுமாய் தன்னுடையதாக்கிக் கொள்ள போகிறார்.
He is going to restore it back.
அதை திரும்பவுமாய் அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார்.
So there is a consolation and a comfort for the God's people.
அங்கே தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது.
When we think about the final world war.
அங்கே கடைசியான உலக யுத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது.
When we think about the demonic forces.
அங்கே பிசாசுடைய சேனைகளை குறித்து சிந்திக்கும் போது.
We need not to worry.
நாம் கவலைப்பட வேண்டியதில்லை.
Because our God is a covenant making God.
காரணம் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார்.
He has made a covenant with us with the rainbow.
அங்கே ஒரு அந்த வானவில்லை கொண்டு நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர்.
He is one who protects us.
அவர் தாமே நம்மை காக்கிறார்.
And the thing that is going to come is only for a short time.
அங்க வர போகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரமே.
Now in his hand there's a small book.
அங்க அவனுடைய கரத்திலே ஒரு சிறிய புத்தகம் இருக்கிறது.
And the angel told John, you eat it.
அங்க யோவானை பார்த்து அந்த தூதன் அதை புசி என்று சொல்கிறார்.
And we see about that he is eating that.
அதை அவன் உட்கொள்ளுகிறதை நாம் வாசிக்கிறோம்.
Just to read about that in verse 9.
நாம் அதை ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம்.
நான்
தூதனிடத்தில் போய் அந்த சிறிய புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ அதை வாங்கி பூசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று.
See, he is a little book is there in his hand.
அங்க அவருடைய கரத்திலே ஒரு சிறிய புத்தகம் இருக்கிறது.
And John, he ate that.
அங்க யோவான் அதை வாங்கி உட்கொண்டான்.
So sweet it was.
அவருடைய வாய்க்கு மதுரமா இருந்தது.
Very nice.
ஒரு நல்ல மதுரமா இருந்தது.
He speaks about the God's word.
அது தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்கிறது.
And we see that when God, we think about God and his promises.
தேவனையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் குறித்து நாம் நினைத்து பார்க்கும்போது.
It is very sweet.
அது நமக்கு இனிமையா இருக்கிறது.
But when this went into the stomach.
அது அவருடைய வயிற்றுக்குள் போனபோது.
Became so bitter.
அது அதிக கசப்பாயிற்று.
That means this small book shows that the judgment is little more remaining.
அங்கே அந்த சிறிய புத்தகமானது இன்னும் ஆக்கினை தீர்ப்பு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது என்பதை நீ காட்டுகிறது.
The judgment is still going to come.
அங்கே இன்னும் ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது.
And when we think about God's dealing, it is a happy thing.
அங்கே தேவனுடைய செயல்பாட்டை குறித்து சிந்திக்கும் போது நமக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது.
God is going to possess the earth.
அங்கே தேவன் உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறார்.
But when we think about the judgment,
ஆனால் அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து சிந்திக்கும் போது
it is so painful.
அதிக வேதனையுடையது.
So bitter.
அதிக கசப்பானது.
God's judgment is going to fall upon this earth.
தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இந்த பூமியின் மேல் விழப்போகிறது.
So it's a one way, it is a joy to the believers.
அங்கே ஒரு வழியிலே விசுவாசிகளுக்கு அது இனிமையான காரியம்.
But it is going to be so bitter for the enemies of God.
தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களுக்கு அது மிக கசப்பான ஒரு அனுபவமாக இருக்க போகிறது.
So this is what this book is speaking about.
இதுதான் அந்த சிறிய புத்தகம் காண்பிக்கிறது.
So chapter 10 speaks about the comfort for the believers.
10வது அதிகாரம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதலை குறித்து சொல்கிறது.
Yes, we are comforted by the God's care.
நாம் தேவனுடைய பாதுகாப்பினாலே ஆறுதல் படுத்தப்படுகிறோம்.
Our God is a righteous God.
நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன்.
He will judge the wicked one.
அவர் துன்மார்க்கரை ஆக்கினை தீர்ப்பார்.
So this is chapter 10.
அதுதான் 10வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறது.
Now come to chapter 11.
நாம் இப்பொழுது 11வது அதிகாரத்திற்கு வருகிறோம்.
And we have read verse 1 and 2 in chapter 11.
11வது அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்தோம்.
Now before going into chapter 11.
11வது அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி
there we read about the
நாம் அங்கே ஒரு ஆலயத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And we read about that the reed was given to John to measure the temple.
அந்த ஆலயத்தை அளக்கும்படியாக யோவானுடைய கையிலே ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறதை வாசிக்கிறோம்.
And asked him to measure the temple.
அவன் போய் அந்த ஆலயத்தை அளக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
So he measured the altar.
அவர் போய் பலிபீடத்தை அளந்தார்.
And he measured the people, those who were worshiping.
அங்கே ஆராதிக்கிறவர்களையும் அளந்து கொண்டார்.
And while he was measuring the temple,
அவர் ஆலயத்தை அளந்து கொண்டிருக்கும்போது,
And there came a voice.
அங்கே ஒரு சத்தம் உண்டானது.
And said that don't measure the court outside.
அங்கே வெளி பிரகாரத்தை நீ அளக்க வேண்டாம்.
And don't measure that.
அதை நீ அளக்க வேண்டாம்.
I gave that into to the hands of the nations.
நான் அதை புரஜாதியாருடைய கையிலே கொடுத்திருக்கிறேன்.
And giving that to the Gentiles.
அதை புரஜாதியாருக்கு நான் கொடுத்திருக்கிறேன்.
And we see again that there is a 42 months there is a war.
அங்கே மறுபடியும் 42 மாதங்கள் ஒரு யுத்தம் உண்டாகிறதை பார்க்கிறோம்.
That is on the temple mount.
அங்கே அந்த தேவாலயத்தின் மலையில்.
Now just for a minute.
ஒரு நிமிஷம்.
Let us go back to the history of the temple.
அங்கே தேவாலயத்தினுடைய சரித்திர காலத்துக்கு போகலாம்.
Where the temple of God was made?
எங்கே அங்க கர்த்தருடைய ஆலயம் எங்கே உண்டாக்கப்பட்டது?
On which mountain?
எந்த மலையின் மேல்?
Mount Moriah.
மோரியா மலையின் மேல்.
The Solomon constructed the temple.
சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினார்.
And that was one of the most beautiful piece of land and the most beautiful building that ever seen.
அந்த பகுதியிலே மிக அழகான ஒரு நிலப்பகுதியும் மிக அழகாக கட்டப்பட்ட ஒரு கட்டடமாகவும் அது இருந்தது.
And we see the God's glory appeared into that particular temple.
அங்கே தேவ மகிமையானது அந்த ஆலயத்தின் மேல் பிரசன்னமானது என்று கூட நாம் பார்க்கிறோம்.
But the people of Israel, they could not honor God properly.
ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை சரியாக கனப்படுத்தவில்லை.
And after some time,
சில நாட்களுக்கு பின்பு
we know that Nebuchadnezzar came and destroyed the temple.
நெபுகத்நேசர் வந்து அந்த ஆலயத்தை அழித்து போட்டதை நாம் வாசிக்கிறோம்.
The first temple is called as Solomon's temple.
அங்கே முதலாவது கட்டப்பட்ட அந்த ஆலயம் சாலமோனுடைய தேவாலயம் என்று சொல்லப்பட்டது.
All of you know that.
நீங்கள் யாவரும் அதை அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.
And for more than 70 years, about 70 years that there was no temple in Jerusalem.
அதற்கு பிறகு அது இடிக்கப்பட்டு 70 வருஷங்களுக்கு எருசலேம்ல எந்த ஒரு தேவாலயமும் இருந்ததில்லை.
And every time Daniel was praying for the restoration of the temple.
ஒவ்வொரு முறையும் தானியேல் அந்த தேவாலயம் திரும்பவுமாய் கட்டப்பட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்.
The people of Israel were in Babylon.
அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறையில் இருந்தார்கள்.
But God was so kind enough to them.
ஆனால் தேவன் அவர்கள் மேல் கிருபையாய் இருந்தார்.
And God brought them back.
தேவன் அவர்களை திரும்பவுமாய் கொண்டு வந்தார்.
There were two leaders.
இரண்டு தலைவர்கள் இருந்தார்கள்.
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
One is Zerubbabel.
ஒரு தலைவன் செருபாபேல்.
And another one is Joshua.
இன்னொரு தலைவன் யோசுவா.
God raised these two men.
இந்த இரண்டு மனுஷரையும் தேவன் எழுப்பினார்.
Zerubbabel and Joshua.
செருபாபேலையும் யோசுவாவையும்.
And God moved the heart of the patient king.
அங்கே பொறுமையுள்ள ஒரு ராஜாவுடைய இருதயத்தை தேவன் மாற்றினார்.
Cyrus the patient king was moved.
அங்கே பெர்ஷிய ராஜாவாகிய சீரிய ராஜாவுடைய இருதயம் மாற்றப்பட்டது.
And told them, you go to Jerusalem.
நீ எருசலேமுக்கு போ என்று சொல்லப்பட்டது.
And build the temple.
போய் தேவாலயத்தை கட்டு.
The second temple was built.
அங்கே இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டது.
Who built the second temple?
அந்த இரண்டாவது ஆலயத்தை கட்டினது யார்?
Zerubbabel and Joshua.
செருபாபேலும் யோசுவாவும்.
We have the record in the book of Ezra.
நாம் எஸ்ராவின் புத்தகத்திலே அதனுடைய விளக்கங்களை வாசிக்கிறோம்.
And later on Nehemiah built the wall of Jerusalem.
அதை தொடர்ந்து நெகேமியா எருசலேமினுடைய அலங்கங்களை கட்டினார்.
And we see that later on.
அதை தொடர்ந்து உள்ள காலங்களில்
And the Lord Jesus was there.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தபோது
we see that this second temple was there.
இந்த இரண்டாவதாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் இருந்ததையும் பார்க்கிறோம்.
But there was a king known as Herod.
அங்கே ஹெரோத் என்கிற ஒரு ராஜா இருந்தார்.
And the second temple was renovated by Herod.
இந்த இரண்டாவது ஆலயமானது ஹெரோதினாலே புதுப்பிக்கப்பட்டது.
So it is still called as the second temple.
அது இன்னுமாக இரண்டாவது ஆலயம் என்று சொல்லப்பட்டது.
But it made it so beautiful.
ஆனால் அதை இன்னும் அதிகமாக அவன் அலங்கரித்தான்.
So when the Lord Jesus Christ was on the earth,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது
he was in this second temple.
அவர் இந்த இரண்டாவது ஆலயத்தில் இருந்தார்.
This otherwise called as the Herod's temple.
அது இன்னொரு வார்த்தையில் அது ஹெரோதினுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டது.
Why it is called Herod's temple?
எதற்காக அது ஹெரோதினுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது?
Because it was renovated by Herod.
காரணம் ஹெரோத் அதை புதுப்பித்தான்.
I hope this story you know that.
இதுவரை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன்.
One day the disciples and the Lord, they were sitting in the Olive Mount of Olive.
ஒரு நாள் ஆண்டவரும் சீஷர்களும் ஒலிவு மலையில் அமர்ந்திருந்தார்கள்.
Matthew chapter 24 we read about that.
மத்தேயு 24வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம்.
And the disciples came to the Lord.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீஷர்கள் வந்தார்கள்.
Look at this temple, Lord.
ஆண்டவரே அந்த ஆலயத்தை பாரும்.
So beautiful.
ரொம்ப அழகா இருக்குது.
Lord said it's so beautiful.
ஆண்டவர் சொன்னா அழகா தான் இருக்குது.
But you know,
தெரியுமா, ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஆலயம் அழிக்கப்பட போகிறது. அந்த ஆலயம் எவ்விதமாக அழிக்கப்படும் என்றால்
one stone will not remain on the other stone.
ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராது.
The disciple got surprised.
அப்போ சீஷர்களுக்கு ஆச்சரியமானது.
It's going to happen?
இது நடக்க போகுதா?
Lord, when is it going to happen?
ஆண்டவரே எப்போ இது நடக்க போகுது?
We cannot believe that.
எங்களால இதை நம்ப முடியலையே.
This beautiful temple is going to be destroyed.
இந்த அழகான ஆலயமானது அழிக்கப்பட போகிறதா?
Said this is going to be destroyed.
ஆண்டவர் சொன்னார் அது கண்டிப்பாக அழிக்கப்படும்.
And as the Lord Jesus Christ said,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாகவே,
you know in the history,
நீங்கள் சரித்திரத்திலே அதை அறிந்திருக்கிறீர்கள்.
Exactly that second temple was destroyed.
அந்த இரண்டாவது ஆலயமானது அவர் சொன்ன விதமாக அழிக்கப்பட்டது.
The Romans came and destroyed Jerusalem.
ரோமர் வந்து அந்த எருசலேமை முழுவதுமாக அழித்து போட்டார்கள்.
Titus was the general at that time.
அந்த காலங்களிலே தீத்து அதிபதியாக இருந்தார்.
The Roman soldiers threw the fire on the temple.
அங்கே ரோம போர்ச்சேயர்கள் அக்கினியை அந்த தேவாலயத்தின் மேல்
It happened in AD 70.
அங்கே கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்திலே இது நடந்தது.
The complete temple was burned.
அந்த ஆலயம் முழுவதுமாக எரிந்து போனது.
The temple of Herod was burned.
ஹெரோதினுடைய ஆலயம் எரிந்து போனது.
After that,
அதற்கு பின்பு
somebody said the gold is there inside the stones, you know.
அந்த கல்லுகளுக்குள்ளே பொன் இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள்.
Then the fire came, the started melting, the gold started melting and gold entered into the the cavities of the stones.
அந்த அதிலே அக்கினி உண்டானபொழுது அந்த பொன் உருகி கல்லுகளுக்கு இடையிலே புகுந்தது.
So soldiers said it is better to collect the gold so we will remove stones.
அப்ப அந்த போர்ச்சேவர்கள் வந்து அந்த பொன்னெல்லாம் சேகரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கல்லுகளை நீக்க ஆரம்பித்தார்கள்.
What the Lord said?
ஆண்டவர் என்ன சொன்னார்?
This temple is going to be destroyed.
இந்த ஆலயம் அழிக்கப்படும்.
And one stone will not remain on the other stone.
ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராத வகையில் அழிக்கப்படும்.
So soldiers started removing each stone.
அங்கே போர்ச்சேவர்கள் ஒவ்வொரு கல்லாக நீக்க ஆரம்பித்தார்கள்.
Collect the gold from there.
அதில் இருக்கிற பொன்னை சேகரிக்க முடியாக.
Exactly as the Lord said.
ஆண்டவர் சொன்ன விதமாகவே.
In AD 70.
AD 70 இல்
the second temple was completely destroyed.
அந்த இரண்டாவது ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது.
Now today
இன்றைக்கு
the outside the wall of the temple
அந்த தேவாலயத்தினுடைய வெளி சுவர்
a small portion is remaining.
அதுல ஒரு பகுதி மட்டும் இன்னும் இருக்கிறது.
Nothing remaining about the second temple there.
அந்த இரண்டாவது ஆலயத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் மீந்திருக்கவில்லை.
Only the protection wall was still remaining.
அதனுடைய சுவரிலே ஒரு பகுதி மட்டுமே இருக்கிறது.
And that wall is called as the very important wall for the Jewish people.
அங்க யூத ஜனங்களுக்கு அந்த சுவரானது மிக முக்கியமான ஒரு சுவராக இருக்கிறது.
They call it a wailing wall.
அதை ஒரு wailing wall அழுகையின் சுவர் என்று சொல்கிறார்கள்.
The holiest place for the Jewish people.
அங்க யூத ஜனங்களுக்கு மிக பரிசுத்தமான ஒரு ஸ்தலமாயது இருக்கிறது.
But there's no temple.
அங்க ஆலயம் ஒன்றும் இல்லை.
Stone by stone it was removed.
அங்க கல்லுகளாக அது நீக்கப்பட்டது.
As the Lord has prophesied.
ஆண்டவர் சொன்ன விதமாகவே அது செய்யப்பட்டது.
When it happened?
எப்பொழுது நடந்தது?
AD
70. AD 70 இல்
Now this 35 acres of land.
இந்த 35 ஏக்கர் பரப்புள்ள நிலம்.
It is known as the mound and the temple mound.
அது ஆலயத்தின் மலை என்று சொல்லப்படும் குன்று என்று சொல்லப்படுகிறது.
On this temple mound a lot of dispute is there.
இந்த ஆலய குன்றை குறித்து अनेक வாக்குவாதங்கள் இருக்கிறது.
The most disputed land in the whole world.
உலகம் முழுவதிலும் அதிகமான சர்ச்சை உள்ள ஒரு நிலப்பரப்பு.
This 35 acres of land.
இந்த 35 ஏக்கர் பரப்புள்ள நிலம்.
Now there's no temple.
அங்கே இப்பொழுது ஆலயம் ஒன்றும் இல்லை.
Now what is revelation chapter 11 speaks to us
inge 11 velipaduthina visheshathin 11th adhigaram namakku ennodu nammode enna pesugirathu
which is this temple
inda aalayam edhu
you tell me now
neengal solungal
which is this the first temple
idu sollapatta aalayam mudhalavada aalayama
it is not the first temple
kandipaga mudhalavada aalayam illai
is it the second temple
idu irandavada aalayama
yes or no
aamava illaya
why
in
Why it cannot be the second temple?
அது ஏன் இரண்டாவது ஆலயமா இருக்க கூடாது?
The reason, reason is simple.
அதனுடைய காரணம் எளிதானது.
The second temple was destroyed in AD 70.
அந்த இரண்டாவது ஆலயமானது AD 70 லே அழிக்கப்பட்டு போனது.
But the book of Revelation is written in AD 90.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷமானது எழுதப்பட்டது AD 90 இல்.
See when the book of Revelation was writing there's no temple in Jerusalem.
வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படும்போது எருசலேமிலே தேவாலயம் என்று ஒன்று இல்லை.
That means
அப்படியானால்
this temple mentioned here in chapter 11
இங்க 11th அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலயமானது
third temple
மூன்றாவது ஆலயத்தை குறிக்கிறது.
The future temple
வரப்போகிற காலத்திலே கட்டப்படுகிற ஆலயம்.
Is it clear?
தெளிவாகிறதா?
It's very clear that it's going to be a third temple in that place.
அந்த இடத்திலே மூன்றாவதாக ஒரு ஆலயம் கட்டப்படும் என்பது மிக தெளிவாய் புரிகிறது.
But the problem is that
ஆனா பிரச்சனை என்னன்னா
that place now this 35 acres of land
இப்போ அந்த 35 ஏக்கர் பரப்புள்ள நிலம்
there is no Jewish temple.
அது அங்கே ஒரு யூத ஆலயம் ஒன்று கிடையாது.
But instead of that
அதற்கு பதிலாக
look at that this is the place. Now if you go to Jerusalem you can see this picture.
எருசலேமுக்கு நீங்கள் போனால் இந்த இடத்தை பார்க்க முடியும். இதுதான் அந்த இடம்.
That is a mosque is there.
அங்கே ஒரு இஸ்லாமிய ஆலயம் இருக்கிறது.
That is known as the Dome of the Rock.
அங்கே Dome of the Rock என்று சொல்லப்படுகிறது.
And this Dome of the Rock is now there on the Temple Mount.
அந்த ஆலய குன்றின் மேலே அந்த Dome of the Rock தான் இப்பொழுது இருக்கிறது.
The third holiest place of Muslims.
அங்கே இஸ்லாமியர்களுக்கு மூன்றாவது பரிசுத்த ஸ்தலம்.
Muslim says this land this Temple Mount belongs to us.
இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆலய குன்று எங்களுக்கு சொந்தம் என்று.
Jewish people say it belongs to us.
யூதர்கள் இது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள்.
Christians say Jerusalem belongs to us, this place belongs to us.
கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் எருசலேம் எங்களுக்கு சொந்தம், அதனாலே இதுவும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள்.
35 acres of land is the most disputed land in the world.
இந்த 35 ஏக்கர் நிலமானது உலகத்திலே அதிக சச்சரவுக்குள்ளான ஒரு நிலம்.
The Bible says
வேதாகமம் சொல்கிறது
a third temple should be constructed on that place.
அந்த இடத்திலே மூன்றாவதாய் ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும்.
The verse 11 speaks to that.
இந்த 11th அதிகாரம் அதைதான் சொல்கிறது.
Let me tell you one more thing.
நான் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன்.
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
The Muslim says this is the third the holiest place for them.
இஸ்லாமியர் சொல்கிறார்கள் இது அவர்களுக்கு மூன்றாவது பரிசுத்தமான இடம் என்று.
We are ready to die for the dome of the rock.
அந்த dome of the rock காக நாங்கள் சாகவும் துணிகிறோம் என்று சொல்கிறார்கள்.
We are not going to happen there.
அதற்கு எங்கே அதிலே எதுவும் நடக்க விட மாட்டோம் என்று சொல்கிறார்கள்.
Muslims are protecting that entire area.
இஸ்லாமியர்கள் அந்த முழு பகுதியையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்?
After Mecca and Medina,
Mecca Medina இந்த ரெண்டு இடத்துக்கு பிறகு,
they said this is the holiest place.
இதுதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்கிறார்கள்.
Why?
காரணம் என்ன?
The reason I will tell you.
அதனுடைய காரணத்தை சொல்கிறேன்.
According to the Muslims,
அங்க இஸ்லாமியர்கள் சொல்கிறபடி,
listen carefully,
கவனமாய் கேளுங்கள்.
Don't tell to Muslims.
அங்க போய் இஸ்லாமிய இடத்துல சொல்ல வேண்டாம்.
They will sometimes beat you also.
சில நேரத்துல அடி கூட கிடைக்கும்.
So we have to be very careful telling all these things.
அதனால இந்த காரியத்தை நான் சொல்லும்போது கவனமா இருக்கணும்.
But you have to be carefully listen now.
இப்பொழுது நீ கவனமாய் கேளுங்கள்.
According to the Muslims,
அங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கியப்படி,
முஹம்மது நபி came to Jerusalem.
எருசலேமுக்கு வந்தார்.
From Mecca.
மக்கால இருந்து அவர் ஒரு வெள்ள குதிரையில வந்தார்.
இந்த நைட் ஹி கேம்
ராத்திரியில அவர் வந்தார்.
And he came to this rock.
அவர் இந்த குன்றுக்கு அவர் வந்தாராம்.
And he stood his horse and Muhammad Nabi stood upon the rock.
அங்க அவருடைய குதிரையும் முகமது நபியும் அந்த கல்லின் மேல நின்றார்கள்.
See, this is the inside the rock, dome of the rock.
அந்த dome of the rock-க்கு உள்ள இருக்கிற இடம்.
The rock you can see inside the dome.
அந்த dome குள்ளே இப்படி ஒரு பாறையை நீங்கள் பார்க்க முடியும்.
According to Muslims,
அங்க இஸ்லாமியருடைய வார்த்தையின்படி,
the Muhammad Nabi stood on the white horse there.
அந்த முகமது நபி அந்த வெள்ளை குதிரையை வைத்துக் கொண்டு இந்த இடத்துல தான் அவர் நின்றார் என்று சொல்கிறார்கள். ராத்திரியிலே அவர்கள் அப்படியே மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அங்க குதிரையும் முகமது நபியும் மேலே போகிற போது அந்த குதிரையினுடைய காலடி அந்த பாறையின் மேல்
பதிந்ததான்.
அங்க எருசலேமுக்கு போகும்போது அங்கே ஒரு ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்க்க முடியும்.
அகார்டிங் டு தி முஸ்லிம்ஸ்,
அங்க இஸ்லாமியருடைய வார்த்தைப்படி,
தட் இஸ் தி மார்க் ஆஃப் தி ஹூஃப் ஆஃப் தி ஹார்ஸ் ஆஃப் முஹம்மது நபி.
அந்த அந்த அடையாளமானது முஹம்மது நபி ஏறி இருந்த குதிரையினுடைய கால் தடம் என்று சொல்கிறார்கள்.
தட் இஸ் வை தே மேட் தி மோஸ்க் தேர்.
அதனாலதான் அந்த இடத்துல இந்த மாஸ்கை அவர்கள் கட்டினார்களாம்.
டு முஸ்லிம்ஸ் இஸ் தி ஹோலியஸ்ட் பிளேஸ்.
இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு பரிசுத்த ஸ்தலம்.
இஸ் கிளியர் நவ?
புரிகிறதா?
திஸ் இஸ் வாட் தி முஸ்லிம்ஸ் பிலீவ்.
இப்படி தான் இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள்.
What the Jewish people believe, you know that?
யூதர்கள் என்ன நம்புகிறார்கள் தெரியுமா?
They said Muhammad Nabi never came to Jerusalem.
அங்க முகமது நபி எருசலேமுக்கே வரல.
It's all foolish stories.
இதெல்லாம் சும்மா மடத்தனமான கதை.
Not only that.
அது மட்டும் இல்ல.
The mark on the rock.
அந்த அந்த கல்லின் மேல இருக்கிற அந்த அடையாளம்.
It is not the mark of the hoof and all. It's all foolish stories.
அது அந்த குதிரையினுடைய கால் தடலாம் ஒண்ணும் இல்ல.
Actually that was a drainage pipe.
அது ஒரு ஒரு கால்வாய். கழிவுநீர் கால்வாய்
used by Solomon.
சாலமோனாலே பயன்படுத்தப்பட்டது.
Drain away the excess of blood which was offered as a sacrifice.
அங்கே பலியிடும்போது அதிலிருந்து வடிகிற ரத்தம் ஓடுவதற்கு உண்டாக்கப்பட்ட கால்வாய் என்று சொல்கிறார்கள்.
I will repeat it again.
நான் திரும்பவும் அதை சொல்கிறேன்.
According to Jewish people,
யூத ஜனங்களுடைய வார்த்தைப்படி,
this is only a drainage pipe.
இது வெறும் கழிவுநீர் வடிகால்.
Used by Solomon.
சாலமோனாலே பயன்படுத்தப்பட்டது.
Drain away the excess of blood from the altar.
அங்கே பலிபீடத்திலிருந்து வடிந்து ஓடுகிற ரத்தம் ஓடுவதற்காக உண்டாக்கப்பட்ட வடிகால்.
Who is right?
யார் சொல்றது சரி?
I do believe the Jewish people may be right.
நான் யூதர்கள் சொல்றது சரி என்று சரியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Don't tell to Muslims, they will not like it. Okay?
இஸ்லாமியர் இடத்துல இதை போய் சொன்னால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள்.
Now let me tell you.
நான் உங்களுக்கு சொல்றேன்.
I'm going to ask one question.
நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க போகிறேன்.
If this is the place, is really the drainage pipe used by Solomon,
இது உண்மையாகவே சாலமோன் உண்டாக்கி வைத்த வடிகாலா இருக்குமானால்,
in that case where is really the dome of the rock is located, whether it is in the holy place or in the court area,
in the dome of the rock சரியாக எந்த இடத்துல இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்தின் மேலா அல்லது வெளி பிரகாரத்திலா?
It is in the court.
அது வெளி பிரகாரத்தில். ஏன்?
Because sacrifices are made in the court.
காரணம் பலிகள் பிரகாரத்திலே தான் செலுத்தப்பட்டது.
The blood is drained out of the court near the altar.
அங்கே பலிபீடத்தின் பக்கத்திலிருந்து தான் ரத்தம் வழிந்து ஓடுகிற வடிகால் இருக்கும்.
Listen carefully, this dome of the rock is not located in the holy place.
கவனமாய் கேளுங்கள், இந்த dome of the rock ஆனது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த இடத்திலே அமைக்கப்படவில்லை.
Actually it is located in the court area of the temple.
அது ஆலயத்தினுடைய பிரகாரம் இருந்த இடத்துல இது வைக்கப்பட்டிருக்கிறது.
That means the holy place may be somewhere else.
அப்படியானால் அந்த பரிசுத்த ஸ்தலமானது வேற எங்கேயாவது இருக்கலாம்.
Then you read book of Revelation chapter 11.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை கவனமாய் வாசியுங்கள். நாம் இரண்டாவது வசனத்திற்கு வரலாம்.
Please read that.
ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள்.
No, here says that the court you give to the nation.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரகாரத்தை ஜாதிகளுக்கு கொடுப்பேன் என்று.
Why?
ஏன்?
Normally nobody will give to the court because it's a Jewish court.
அது ஒரு யூதருக்கு சொந்தமான பிரகாரமா இருக்குது. அதை எப்பொழுதும் ஒரு பிரஜாதிற்கு யாரும் கொடுக்க மாட்டார்கள்.
But here says that you give the court to the nations or the Gentiles.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரகாரம் பிரஜாதிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று.
That means to settlement between the Muslims and the Jews.
அங்கே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யூதருக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு 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 ஒப்புரவாகுதல்
உண்டாக்கப்பட்டு
அங்கே ஒரே ஒரு சாத்தியம் என்னவென்றால் அந்த பிரகார பகுதி மாத்திரமே இஸ்லாமியருக்கு கொடுக்கப்படக்கூடும். காரணம் இந்த 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 இடம் இந்த மாஸ்க் ஆனது அந்த பிரகாரம் இருந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது.
Jewish people want to make the third temple.
அங்க யூத ஜனங்கள் இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்ட விரும்புகிறார்கள்.
Look at that, we see this is the temple, third temple.
இதுதான் மூன்றாவது ஆலயத்தினுடைய ஒரு சித்திரம்.
Imagination of the Jewish people.
அங்க யூத ஜனங்களுடைய கற்பனை சித்திரமாக இது இருக்கிறது.
Background you can see at the is an imaginative picture. At the background you see the dome of the rock.
இது அவருடைய கற்பனை சித்திரமாக இருக்கிறது. அவருடைய பின்னணியில அந்த dome of the rock இருக்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம்.
Sidewise the dome of the rock it is in the court.
அங்க அதனுடைய ஒரு ஒரு பக்கத்துல அந்த dome of the rock இருக்கிறது. அது வந்து அந்த பிரகார பகுதியா இருக்கிறது.
But actually the temple, the third temple is going to be constructed in the holy place.
அங்க சரியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்தில்தான் அந்த மூன்றாவது ஆலயம் கட்டப்பட போகிறது.
So it's very clear that this is the way that is going to happen in the future.
அங்க வரும் காலத்திலே தெளிவாக இது இப்படி தான் நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
In verse 11 says
11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
11 verse 2 says
11வது இரண்டாவது வசனம் சொல்கிறது அந்த பிரகாரத்தை புறஜாதியாருக்கு கொடுத்து விடு.
And in the holy place they will make the third temple.
அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் மூன்றாவது ஆலயத்தை உண்டாக்குவார்கள்.
Now the greatest event that is going to happen very soon.
அங்கே இந்த மிக சீக்கிரத்திலே நிறைவேற போகிற பெரிய நிகழ்ச்சி.
In Jerusalem a third temple is needed.
எருசலேமிலே ஒரு மூன்றாவது ஆலயம் அவசியமா இருக்கிறது.
Bible says the third temple is going to be built again.
வேதாமம் சொல்கிறது மூன்றாவது ஆலயம் கட்டப்பட போகிறது என்று சொல்கிறது.
That is what we are seeing here.
அதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Now look at the Jerusalem.
பாருங்கள்
Look at the Jewish people.
யூத ஜனங்களை பாருங்கள்.
They don't have time to explain.
நான் அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை.
They are preparing everything for the third temple.
இப்போது மூன்றாவது ஆலயத்திற்கு அவசியமான எல்லாவற்றையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள்.
Whatever needed for the third temple is ready now.
அங்க மூன்றாவது ஆலயத்திற்கு தேவை என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது.
This is the imagination of the third temple.
இதுதான் அந்த மூன்றாவது ஆலயத்தினுடைய அவருடைய கற்பனை சித்திரமா இருக்கிறது.
Jewish people want a third temple on the mount.
யூத ஜனங்களுக்கு அந்த மூன்றாவது ஆலயம் அந்த குன்றின் மேல் உண்டாக்கப்பட வேண்டும்.
They say it is the holy mount.
அது பரிசுத்த குன்று என்று சொல்கிறார்கள்.
The holy mount we will build our temple.
அந்த பரிசுத்த குன்றின் மேல் எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் உண்டாக்குவோம்.
Everything needed for the temple is ready.
அந்த ஆலயத்திற்கு அவசியமானது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது.
Look at whatever I want to show you some of the pictures.
ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Real pictures it is.
இதெல்லாம் நிஜமான படங்கள்.
This is the imagination. They want the temple. That is the temple. They want mosque to be removed and the temple should be established.
இதுதான் அவர்களுடைய வாஞ்சை. இந்த மாஸ்க் ஆனது நீக்கப்பட்டு அந்த ஆலயம் அந்த இடத்துல வர வேண்டும்.
Now how it is going to happen we are not sure.
இது எப்படி நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது.
And next one you see here is a red heifer.
இங்கே அந்த சிவப்பு கன்றுக்குட்டியை வாசிக்கும் பார்க்கிறோம்.
And the red heifer is very surprising thing.
அங்கே அந்த சிவந்த கன்றுக்குட்டி மிக ஆச்சரியமானது.
According to the Jewish people,
யூத ஜனங்களுடைய நம்பிக்கைப்படி,
when the temple is constructed,
அங்க ஆலயம் கட்டப்படும்போது,
they should offer a red heifer as a sacrifice.
அங்க அவர்கள் ஒரு சிவந்த கன்றை பலியாக கொடுக்க வேண்டும்.
And they should make the ashes of the red heifer.
அந்த கன்றினுடைய சாம்பலை அவர்கள் எடுத்து,
and everything in the temple should be purified by the ashes of the red heifer.
அந்த கன்றினுடைய சாம்பலினாலே தேவாலயத்திற்குள்ள எல்லா காரியங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
Numbers chapter 19 we read about that.
எண்ணாமும் 19வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம்.
It is so surprising.
மிக ஆச்சரியமான காரியம்.
Few years before,
சில வருடங்களுக்கு முன்னதாக,
in Israel,
இஸ்ரவேலிலே,
after 2000 years,
2000 வருஷங்களுக்கு அப்புறம்,
listen carefully,
கவனமாய் கேளுங்கள்.
After 2000 years,
2000 வருஷத்துக்கு அப்புறம்,
for the first time,
முதல் முறையாக,
a red heifer was born in the land of Israel.
இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சிவந்த கன்றுக்குட்டி பிறந்தது.
That's the picture here.
அதைதான் நம்ம படத்திலே பார்க்கிறோம்.
And the Jewish people think,
யூத ஜனங்கள் நினைக்கிறார்கள்,
now this is an indication,
இது இது ஒரு காரியத்திற்கு அடையாளமா இருக்கிறது.
God is telling that we should build the time, it is the time to build the third temple.
தேவாலயத்தை கட்டுவதற்கு சரியான நேரம் என்று தேவன் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
So we will build the temple.
அதனாலே நாம் ஆலயத்தை கட்டுவோம்.
So they have this red heap.
அவர்களுக்கு இப்பொழுது இந்த சிவந்த கண்டுக்குட்டை அவரிடத்தில் இருக்கிறது.
It is an indicator to build the third temple.
தேவாலயத்தை கட்டுவதற்கான தேவனிடத்திலிருந்து வருகிற அடையாளம் என்று நினைக்கிறார்கள்.
They are making all the needed things for the third temple.
ஆலயத்திற்கு அவசியமான எல்லா காரியங்களையும் அவர்கள் உண்டாக்குகிறார்கள்.
Here is a man.
இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம்.
He is the man who established a school or institution.
இவர் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி இருக்கிறார்.
See the lampstand is there.
அங்கே அந்த குத்துவிளக்கு தண்டு இருக்கிறதை பார்க்கிறோம்.
Bible describes.
வேதாபத்திலே சொல்லப்பட்டபடியாய்.
He is measuring and everything is made of gold.
அது அது வேதாத்திலே சொல்லப்பட்ட அளவின்படியாய் எல்லாம் பொன்னினால் உண்டாக்கப்படுகிறது.
It is already ready now.
அது ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது.
The lampstand is ready for the temple.
அங்கே ஆலயத்திற்கு அவசியமான விளக்கு தண்டு ஆயத்தமாக இருக்கிறது.
Golden lampstand.
இதுதான் அந்த பொன் விளக்கு தண்டு.
If you happen to go to Jerusalem now,
இப்பொழுது நீங்கள் எருசலேமுக்கு போக இருக்குமானால்,
there's an institute known as Temple Institute.
அங்கே Temple Institute என்று சொல்லுகிற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது.
You can see this one.
அங்கே நீங்கள் இதை பார்க்க முடியும்.
They are ready with the things there.
அங்கே ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாய் அங்கே இருக்கிறது.
See, this I had taken from them.
இதை அவர்களிடத்தில் அவருடைய போட்டோல அவர்களிடத்தில் வாங்கினது.
This is the crown which is used by the high priest.
அங்கே பிரதான ஆசாரியனுடைய தலையிலே வைக்கப்படுகிற கிரீடம் இது.
And this is written holiness unto the Lord.
அங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது.
That is kept upon the head of the high priest.
அங்க பிரதான ஆசாரியனுடைய தலையிலே இது வைக்கப்படும்.
This is also prepared now.
இதுவும் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது.
Last year only they have prepared this one.
போன வருஷத்திலே தான் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள்.
Everything is ready for the third temple.
அங்க மூன்றாவது ஆலயத்திற்கு அவசியமான எல்லாம் இருக்கிறது.
So everything is needed for the priest is ready now.
அங்க ஆசாரியனுக்கு அவசியமான எல்லா பொருட்களும் இப்பொழுது இருக்கிறது.
This is the garment of the high priest.
அங்க பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரமாய் இருக்கிறது.
This is a real picture.
இது நிஜ காட்சியாய் இருக்கிறது.
They prepared the garment for the high priest.
அங்க பிரதான ஆசாரியனுக்கு அவசியமான வஸ்திரத்தை அவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள்.
What mean is this one?
நான் இதிலிருந்து சொல்ல விரும்புகிறது
இதுதான். There are so many details we can get it. I am showing one or two.
நான் அநேக காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஒரு சிலவற்றை நான் காண்பிக்கிறேன்.
Everything needed for the third temple is ready.
மூன்றாவது ஆலயம் கட்டுவதற்கு அவசியமான எல்லா ஆயத்தமாக இருக்கிறது. அங்கே ஒரு காரியம் மாத்திரமே அவர்களுக்கு வேண்டும்.
They want to know where the holiest of holy.
அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் எது என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும்.
The holiest of holy they identify.
மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கண்டுகொண்ட உடனே
they say that we will build the temple.
நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள்.
Whatever happened.
என்ன நடந்தாலும் சரி.
The third temple is the hope of the Jewish people.
அங்கே யூத ஜனங்களுடைய நம்பிக்கை அந்த மூன்றாவது ஆலயமாக இருக்கிறது.
The Jewish people is going to build the third temple.
அங்கே யூத ஜனங்கள் அந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டப் போகிறார்கள். எதை காட்டுகிறது?
It shows very clear to us.
ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக்குகிறது.
We are living at the end time.
நாம் கடைசி காலங்களிலே வாழ்கிறோம் என்று.
The things what Bible says is happening before our eyes.
வேதாத்திலே சொல்லப்பட்ட எல்லாம் நம்முடைய கண்கள் முன் நடக்கிறது.
Yes, that is going to happen.
அதெல்லாம் நடக்க போகிறது.
Probably the third world war.
பெரும்பான்மையாக மூன்றாவது உலக யுத்தமானது.
Maybe because of this temple.
இந்த ஆலயத்தின் நிமித்தமாகவே ஏற்படக்கூடும்.
Here in chapter 11 verse 2 we says like this.
11வது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
There will be a war.
அங்கே ஒரு யுத்தம் உண்டாகும்.
For how many months?
எத்தனை மாதங்களுக்கு?
Very clear in the holy city and there will they shall tread under foot for 42 months.
பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள்.
So there is going to be a third world war.
ஒரு மூன்றாவது உலக யுத்தமானது நடக்க போகிறது.
That 42 months the war will take place.
42 மாதம் அளவும் அந்த யுத்தம் நடக்கும்.
I do believe the war may be taking place for the sake of the temple.
அந்த ஆலயத்திற்காகவே அந்த யுத்தம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Only the antichrist he will come and try to make the patch up.
அங்கே அந்த கிறிஸ்து வந்து அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கும் முயற்சி செய்வான்.
He will tell Muslims you keep your mosque there.
அங்கே ஒருவேளை அவன் வந்து சொல்வான் இஸ்லாமியர்கள் அந்த மாஸ்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயே.
And he will tell Jewish people you construct your third temple nearby.
அங்கே யூத ஜனங்களிடத்தில் நீங்கள் அதற்கு பக்கத்திலே மூன்றாவது ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்வான்.
So everything is getting ready.
எல்லாமே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது.
And God is helping the Jewish people for the third temple.
அங்கே மூன்றாவது ஆலயத்திற்காக தேவன் யூத ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்.
Now I don't have time to explain much.
நான் அதிகமாக விளக்கி சொல்ல நேரம் இல்லை.
I was so thrilled to see how the biblical prophecies are fulfilled.
அங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வாக்கியங்கள் நிறைவேறுகிறதை கண்டபோது அதிகமாக அதிசயிக்க வைத்தது.
The Bible is not a story book.
அங்கே வேதாகம ஒரு கதை புத்தகம் அல்ல.
It is a reality.
இது நிஜமாக இருக்கிறது.
And whatever said in the Bible is happening.
வேதாகமத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறது.
Believers, we should awake.
விசுவாசிகளை நாம் எழுந்திருக்க வேண்டும்.
God is going to come again.
நம்முடைய திரும்பவுமாய் வரப்போகிறார். அதனால கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். அவர் மிக தெளிவாய்
சொன்னார்,
மெய்யாகவே நான் வருகிறேன்.
What we are going to respond.
நாம் எப்படியாவது அதற்கு பதில் செய்ய போகிறோம்.
Can you pray from your depth of the heart.
உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எவ்வளவுமாய் ஜெபிக்க முடியுமா?
Even so come Lord Jesus.
ஆமென் கர்த்தாவே வாரும்.
Yes we will pray like that.
நிஜமாவே நாம் அப்படி ஜெபிப்போம்.
Whether you pray or not, he is coming.
நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ அவர் வரப்போகிறார்.
Yes Lord is going to come.
ஆண்டவர் மெய்யாகவே வரப்போகிறார்.
And so let us prepare for the Lord's coming.
நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம்.
May Lord bless this verse to our heart.